பகைவன் தனது பகைமையின் உச்சத்தை அடைந்து விடும்போது அல்லாஹ்வின் அடியார்களை அழிப்பதற்கு எல்லா வகையான வழிமுறைகளையும் ஆயுதங்களையும் அவன் பயன்படுத்துகின்றான். பல்வேறு வழிமுறைகளின் மூலமாக பாதிப்பை ஏற்படுத்த திட்டங்களை தீட்டுகின்றான். உயிர் மற்றும் பொருள் நஷ்டத்தை ஏற்படுத்த அவனால் எதையெல்லாம் செய்ய முடியுமோ அதை செய்கின்றான். எந்த அளவுக்கென்றால் எல்லா தரப்பு வயதினருக்கும் பிரிவினருக்கும் மனரீதியான துன்பங்களை ஏற்படுத்த அவர்களின் மன அமைதியை சீர்குலைக்க கீழ்த்தரமான மற்றும் மனித தன்மையற்ற செயலை செய்கின்றான். குழந்தை, முதியவர், பெண்கள் என்று யாரையும் கருத்தில் கொள்வதில்லை. அல்லாஹ்வின் அடியார்களை அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவதிலிருந்து தடுப்பதற்காக கொடூரமான மற்றும் காட்டுமிராண்டித்தனமான போக்கை அவன் கைகொள்கின்றான். அதுபோன்ற நிலையில் பொறுமை மற்றும் உறுதிப்பாட்டை வெளிப்படுத்துகின்ற நம்பிக்கையாளர்கள் அல்லாஹ்வினும் குனிந்தவாறு அவனிடத்தில் உதவி தேடுவார்கள். எதிரிகளின் இந்த வரம்பு மீறுதலின் உச்சநிலை மற்றும் அதனால் நம்பிக்கையாளர்களிடம் ஏற்படும் நிலையினை ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தனது ஒரு கவிதையில் இவ்வாறு கூறினார்கள். எதிரிகள் தமது பகைமையில் கூச்சல் குழப்பத்தில் முன்னேறிவிட்ட போது நாம் ஏக இறைவனுள் அடைக்கலம் தேடிக்கொண்டோம். நிர்பந்தம் மற்றும் அநீதிக்குள்ளான நம்பிக்கையாளர்களின் நிலை மற்றும் அவர்களின் எதிர் நடவடிக்கையின் காட்சி இதுதான். இவ்வாறுதான் இருக்கவும் வேண்டும். இன்று இந்த நிலை உலகில் சில முஸ்லிம் நாடுகளில் அகமதிகளை தவிர்த்து வேற எவரிடத்திலும் நமக்கு தென்படுவதில்லை. மேலும் இதன் உச்சத்தை அனுதினமும் பாகிஸ்தானில் நம்மால் காண முடிகின்றது. இந்த கவிதையில் எங்கு எதிரியின் பகைமையின் உச்சத்தை பற்றி கூறப்பட்டுள்ளதோ அங்கு அல்லாஹ்வின் திருப்தியில் திருப்தி கொள்ளக்கூடிய பொறுமை மற்றும் உறுதிப்பாட்டின் காரணமாக அல்லாஹ்வின் முன் தொடர்ந்து குனியக்கூடியவர்களை பற்றியும் கூறப்பட்டுள்ளது. எதிரிகளுக்கு தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது, நாங்கள் உங்களது விஷயங்களை செவிமடுத்து உங்கள் பின்னால் வந்துவிடுவோம், உங்கள் முன் கையேந்தி கருணை பிச்சை நாங்கள் கேட்போம், உங்கள் கால்களில் வீழ்ந்து நாங்கள் உயிருக்காக மன்றாடுவோம் என எண்ணித்தான் நீங்கள் எங்கள் மீது இந்த அடக்குமுறை மற்றும் கொடுமைகளை செய்து வருகின்றீர்கள். இது உங்களின் தப்பெண்ணமாகும். நாங்களோ நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களாகும். அவர் பொறுமை மற்றும் தைரியத்தில் தானும் உயர் முன்மாதிரியை வெளிப்படுத்தி காட்டினார். மேலும் பரிசுத்த ஆற்றலின் மூலமாக பொறுமை மற்றும் உறுதிப்பாட்டில் உயர்தரத்தை நிலைநிறுத்தும் உணர்வை தமது சகாபாக்களிடத்திலும் ஏற்படுத்தினார். இதனை பற்றி நான் கடந்த குத்பாக்களிலும் கூறியிருக்கின்றேன். அநீதிகளும் கொடுமைகளும் அவர்களை ஏகன் ஏகன் என்று முழக்கமிட செய்ததை ஒழிய எந்த சிலையும் பெரியது என்று முழக்கமிட செய்யவில்லை. கொடுமைகள் அதிகரித்த போது அவர்கள் அல்லாஹுவின் முன் நடுநடுங்கி தமது சஜிதா செய்யும் இடத்தை நினைத்தார்களே ஒழிய எந்த ஒரு சிலையின் முன்போ அல்லது பூஜாரியின் முன்போ நடுநடுங்கி அவரை வணங்கவில்லை. எனவே இந்த முன்மாதிரிகளை நீங்கள் பின்பற்றுங்கள் என்ற கட்டளை நமக்கு இருக்கும்போது இந்த உண்மையை மறந்து இந்த அஹ்மதியத்தின் எதிரிகளுக்கு பின்னால் செல்வது நமக்கு எவ்வாறு சாத்தியமாகும்? நம்முடைய ஈமானிலிருந்து நம்மை அகற்ற இவர்கள் செய்கின்ற முயற்சிகள் அனைத்தும் அவர்கள் பக்கமே திருப்பப்படும். அவர்களின் எல்லா திட்டங்களும் தோல்வியுறும். அவர்களின் விருப்பம் ஒருபோதும் நிறைவேறாது. ஏனென்றால் நாம் நம்முடைய உண்மையான வாக்குறுதியை கொண்ட இறைவனை கண்டுகொண்டுள்ளோம். இறைவனின் செயல் ரீதியான சாட்சிகள் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உண்மை தொண்டருடன் இருப்பதை நாம் கண்டிருக்கின்றோம். ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்னறிவிப்புகள் நிறைவேறிப்பதை நாம் கண்டிருக்கின்றோம். இதன் பிறகு நாம் இந்த பயமுறுத்துபவர்களின் காரணமாக மற்றும் இவர்களின் கொடுமைகளின் காரணமாக எந்த இறைவன் ஒவ்வொரு சோதனை மற்றும் துன்பத்தின் போதும் ஜமாத்திற்கு மன அமைதியை வழங்கி அதனை கடக்க செய்தானோ அந்த இறைவனை எப்படி நம்மால் விட்டுவிட முடியும்? அவன் நம்மை அதில் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் அன்னாருடைய உண்மை தொண்டர் மீதான நம்பிக்கையில் மேலும் உறுதிப்படுத்தியுள்ளான். அவ்வாறு இருக்க நாம் நமது இறைவனை விட்டுவிட்டு நம் பார்வையில் ஒரு பைசாவுக்கு கூட மதிப்பில்லாத இவர்களை நாம் இறைவனாக்கிக் கொள்வோம். நாம் எவ்வாறு நமது ஈமானை வீணாக்கி விடுவோம்? இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹின் அன்பிலிருந்து நாம் எவ்வாறு இழப்பிற்குரியவர்களாகி விடுவோம்? இது ஒருபோதும் நடைபெற முடியாத ஒன்றாகும். இது அவர்களின் தப்பெண்ணமாகும். இது அவர்களின் சிந்தனையாகும். அவர்கள் இந்த எண்ணத்துடன் அகமதிகள் மீது கொடுமைகளையும் கடுமைகளையும் காட்டுகின்றார்கள் என்றால் அது அவர்களின் தவறாகும். இந்த கடினங்களும் துன்பங்களும் இறைவனிடமிருந்து நம்மை விளக்குவதற்கு பகரமாக அவனுக்கு நம்மை அருகில் கொண்டு சேர்த்துவிடும். எவர்களை பற்றி அல்லாஹ் திருக்குர்ஆனில் இவ்வாறு கூறுகின்றானோ அல்லதீன காலலஹும் முன்னாஸ் இன்னன்னாஸ் கத் ஜமாஊ லகும் ஃபக்ஷௌஹும் ஃபஸாதஹும் ஈமானம் வகாலு ஹஸ்புனல்லாஹு வநீமல் வக்கீல். அப்படிப்பட்ட மக்களை நாம் சார்ந்தர்களாகும். எதிரிகள் அவரிடம் வந்து உங்களுக்கு எதிராக மக்கள் படையை திரட்டியுள்ளனர், எனவே நீங்கள் அவர்களுக்கு அஞ்சுங்கள் என்று கூறினர். ஆனால் இது அவர்களின் நம்பிக்கையை மேலும் வளர செய்தது. மேலும் இறைவனே எங்களுக்கு போதுமானவன், அவன் எவ்வளவோ நல்ல பாதுகாவலன் என்றும் அவர்கள் கூறினர். எனவே எதிரியின் கூட்டம் மற்றும் அவர்களின் ஒற்றுமை நம்மை நம்முடைய ஈமானில் முன்னேற செய்கின்றது. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் காலத்தில் அல்லாஹ்வின் உதவி பெற்ற ஜமாத்திற்கு எதிராக மற்ற எல்லா பிரிவுகளும் கூட்டமும் ஒன்றுபட்டுவிடும் என்ற ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்னறிவிப்பு இவ்விஷயத்தில் நிறைவேறியிருப்பதை நம்மால் காண முடிகின்றது. அது நடைபெறவும் செய்துள்ளது. இதில் இவர் நமது நம்பிக்கையை மேலும் அதிகரிக்கின்றது. காலத்தில் நபிமார்களுக்கு எதிராக அவர்கள் ஒன்று திரண்டது போன்று அல்லாஹ்வின் அடியார்கள் அவனுடைய அடைகளின் கீழ் வந்து இந்த அறிவிப்பை செய்கின்றார்கள். ஹஸ்புனல்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், எங்களுக்கு வேற எந்த அடைக்கலத்திற்கும் அவசியமில்லை, நாங்கள் எங்களுடைய இறைவனின் பாதுகாப்பின் கீழ் மட்டுமே வருகின்றோம், அவன் எங்களுடைய எதிரிகளுக்கு தண்டனை வழங்குவதற்கும் போதுமானவன், எதிரிகளை பழிவாங்குவதற்கு மாத்திரமல்ல மாறாக அந்த அநீதி மற்றும் கொடுமைகளை சகித்துக் கொண்டதன் காரணமாக நம்பிக்கையாளர்களுக்கு அருட்குறைகளையும் அல்லாஹ் வழங்குகின்றான். ஆக இங்கு அல்லாஹ் போதுமானவன் என்பதன் பொருள் எல்லா அம்சங்களிலும் உள்ளடக்கியதாக உள்ளது. அல்லாஹ் எல்லா வகையிலும் நம்பிக்கையாளர்களுக்கு போதுமானவனாக இல்லாமல் இருப்பதற்கு என்ன நேர்ந்துவிட்டது? அவன் மிக சிறந்த உதவியாளன் ஆவான். அவனை விட அதிகமாக தனது அடியாரின் விஷயங்களை புரிந்து கொள்பவர் வேறு யாராக இருக்க முடியும்? அடியார் முழுமையாக அவன் முன் குனிந்தவாறு தனது எல்லா விஷயங்களையும் எடுத்து வைத்து அவனையே சார்ந்து நிற்கும் போது அவன் எங்கு தனது எதிரியை பிடிக்கின்றானோ அங்கு தனது அருட்களின் அறிவிப்பை செய்தவாறு பஷிரி சாபிரின் என்ற நற்செய்தியை வழங்குகின்றான். இதனை பற்றி நான் கடந்த குத்பாக்களில் விளக்கியிருக்கின்றேன். அடுத்து ஏக இறைவனுள் அடைக்கலம் தேடக்கூடியவர்கள் அல்லாஹ்வின் கட்டளையின்படி செயல்பட்டதற்காக அவர்களுக்கு வழங்கப்பட்ட துன்பங்களை அவர்கள் இறை திருப்திக்காக சகித்துக் கொள்வார்கள். அல்லாஹ் கூறுகின்றான், உலாயிக அலைஹிம் சலவாத்தும் மின் ரப்பிஹிம் வ ரஹ்மத்துன் வ உலாயிக ஹுமுல் முஹ்ததூன். இத்தகையோருக்கு தங்களின் இறைவனிடமிருந்து அருளும் கருணையும் இறங்குகின்றன, இவர்களே நேர்வழி பெற்றவர்கள் ஆவர். ஆக எவர்கள் எல்லா வகையான கடினங்கள் மற்றும் துன்பங்களில் எல்லா வகையான மனவேதனைகளுக்கு ஆளான பிறகும் இறைவனின் கரத்தை விட்டுவிடாமல் அவனுடன் அடைக்கலம் தேடி அவனிடத்தில் மூழ்கி முயற்சி செய்கின்றார்களோ அவர்களிடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், உங்களுக்கு ஆத்மீக முன்னேற்றங்களும் கிடைக்கும், பௌதீக உலகியல் செல்வங்களும் கிடைக்கும், மேலும் நீங்கள்தான் நேர்வழி பெற்றிருக்கின்றீர்கள், பெற்றோர்களாக இருக்கின்றீர்கள் என்ற சான்றிதழையும் அல்லாஹ் வழங்குகின்றான். அஹ்மதியத்தின் எதிரிகள் என்னதான் கூறினாலும் சரி, பாருங்கள் உங்களை இஸ்லாத்திலிருந்து வெளியேற்ற நாங்கள் அனைவரும் ஒன்று பெற்றுள்ளோம், முடிவெடுத்துள்ளோம், தீர்மானித்துள்ளோம், இது நாங்கள் உண்மையாளர்கள் என்பதனை இது வெளிப்படுத்துகின்றது என்று கூறினாலும் சரியே. ஆனால் அல்லாஹ் கூறுகின்றான், சோதனை மற்றும் துன்பங்களில் நம்பிக்கையாளர்கள் என் பக்கம் குனிகின்றார்கள், எனக்காக துன்பங்களை சகிக்கின்றார்கள், பிரிவுகள் ஒன்றிணைந்த போதிலும் தமது ஈமானை பாதுகாத்துக் கொள்கின்றனர், மேலும் இன்னால் இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று கூறி எல்லா துன்பங்கள் மற்றும் சோதனைகளின் போது மௌனமாகி விடுகின்றனர். இவர்கள்தான் நேர்வழி பெற்றவர்கள் ஆவர். எதிரிகள் ஒன்றிணைவது நேர்வழி பெற்றவர்கள் என்பதற்கு சான்று அல்ல, மாறாக ஹஸ்ரத் நபி அல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்னறிவிப்புக்கு ஏற்ப ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலத்தில் எல்லா பிரிவுகளும் ஒன்றிணைந்து விடுவார்கள், ஆனால் நேர்வழி பெற்ற ஜமாத் ஒன்று மட்டும்தான் இருக்கும். எனவே இவர்களுடைய சான்று இவர்களுக்கு எதிராகவே தான் செயல்படுகின்றது. நான் கூறியது போன்று இவர்கள் ஒன்றுபட்டு விடுவது இவர்களை ஒன்று நேர்வழிபட்டு மக்களாக ஆக்கிவிடாது. மேலும் அவர் முன் குனிவது, துன்பங்கள் சோதனைகள் போது பழிவாங்குவதற்கு பகரமாக அதனை சகித்துக் கொள்வது மற்றும் சகித்துக் கொண்டே செல்வது, மேலும் அல்லாஹ்வின் முன் குனிந்து கொண்டே செல்வது போன்ற விஷயங்கள்தான் அல்லாஹ்வின் பரக்கத்துகள் மற்றும் ரஹமத்துகளின் வாரிசாக்குகின்றது. இன்று உலகில் இந்த கூட்டம்தான் நிச்சயமாக சிறுபான்மையாக இருக்கலாம், ஆனால் அல்லாஹ்வின் பார்வையில் இக்கூட்டம் நேர்வழி பெற்ற கூட்டமாகும். மேலும் உலகின் நேர்வழிக்கும் காரணமாக இன்ஷா அல்லாஹ் இது இருக்கின்றது. எனவே இந்த நிலையை அடைவதற்கு, ரஹமத்துகள் மற்றும் பரக்கத்துகளை பெறுவதற்கு, நேர்வழி பெற்றவர்கள் என அழைக்கப்படும் உரிமையை பெறுவதற்கு, தமது இறைவனின் ரஹமத்துகள் மற்றும் பரக்கத்துகளை தேடுவதில் மூழ்கிவிடுவது அவசியமாகும். முதல் அடியார் தான் எடுத்து வைக்க வேண்டும். அதன் பின்னர் அடியார் இறையரருளுக்கு வாரிசாகி விடுவார். மனிதன் தனது அன்பிற்குரிய இறைவன், அதாவது அது அவருக்கு வெளிப்படையில் தென்படாத இறைவனாக இருக்கலாம், ஒரு உலகவாதிக்கு வெளிப்படையில் தென்படுவதில்லை, ஆனால் நம்பிக்கையாளரின் கண்கள் கண்டுகொள்கின்றன. அந்த இறைவன் எல்லா இடத்திலும் இருக்கின்றான். அவன் தன் பக்கம் குனிபொருளுக்கு வழிகாட்டுகின்றான், மேலும் அவர்களுக்கு காட்சியும் அளிக்கின்றான். அவன் தனது அருட்களால் கண்டுகொள்ளப்படுகின்றான். துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படுவதன் மூலமாக கண்டுகொள்ளப்படுகின்றான். அவனுடைய அடியார்கள் உலக மக்களின் துன்பங்களின் காரணமாக துயரப்பட்டு அவன் முன் குனிந்தால் அவன் ஓடி வந்து விடுகின்றான். அவன் தனது அடியார்களை தமது பாதுகாப்பில் எடுத்துக் கொள்கின்றான். எதிரிகளை அவனே பழிவாங்குகின்றான், மேலும் தனது அடியார்களுக்கு அருள் செய்கின்றான். ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த எல்லா ஆற்றல் கொண்ட பரக்கத்துகள் வழங்கக்கூடிய, கருணை செய்யக்கூடிய, துவாக்களை கேட்கக்கூடிய இறைவனிடத்தில் நீங்கள் மூழ்கிவிடுங்கள். அவனது பாதுகாப்பின் கீழ் வர முயற்சி செய்யுங்கள். நம்பிக்கையாளர்களுக்கு இவ்விஷயம்தான் எப்போதும் பயனளிக்கும். எனவே உலகம் இந்த அல்லாஹ்வின் அடியார்களின் மீது எல்லா வகையான தீய விஷயங்களை வீச முயற்சி செய்தாலும், எல்லா வகையான துன்பங்களை இழைத்தாலும், அல்லாஹ் மற்றும் அவனுடைய தூதர்கள் ஏக இறைவனுள் அடைக்கலம் தேடக்கூடியவர்கள் மீது எல்லா பரக்கத்துகளையும் ரஹமத்துகளையும் இறக்குகின்றார்கள். மேலும் அல்லாஹும் அவனது மலக்குகளும் அறிவிப்பு செய்கின்றார்கள், உலக மக்களே நீங்கள் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஃபத்வாக்களை கொடுத்து அவர்கள் மீது நீங்கள் அநீதியின் வியாபாரத்தை பெருக்கிக் கொள்ளுங்கள். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், அல்லாஹ்வின் ரஹமத்துகள் மற்றும் அருட்களின் வாரிசுகள் இவர்களே அவர். மேலும் இந்த மக்கள்தான் அல்லாஹ்வின் பார்வையில் நேர்வழி பெற்றவர்கள் அவர். மேலும் உலகத்தின் நேர்வழியும் கூட இப்போது இவர்களையே சார்ந்திருக்கின்றது. ஏனென்றால் இவர்கள் அல்லாஹ் கூறுகின்றான், என் கூற்றிற்கு செய்யும்படுத்து காலத்தின் இமாமை ஏற்றுக்கொண்ட மக்களாக இவர்கள் இருக்கின்றார்கள். எனவே பல வகையான துன்பங்களின் காலகட்டங்களையும் சந்தித்து வரும், மேலும் எனக்கு கடிதம் எழுதும் எல்லா அகமதிகளிடமும் நான் கூறுகின்றேன், அவர்கள் எதிரிகளின் தீங்கிலிருந்து தப்பிப்பதற்காக துஆக்காக என்னிடம் கூறுகின்றார்கள். எனவே நான் அவரிடம் கூறுகின்றேன், நீங்கள் துவாக்களில் அதிகம் கவனம் செலுத்துங்கள். மேலும் எவர்கள் நேரடியாக துன்பங்களுக்கு ஆளாகவில்லையோ அவர்கள் தமது நம்பிக்கை கொண்ட சகோதர சகோதரிகள் மற்றும் தமது பிள்ளைகளுக்காக அவர்களின் துன்பங்களை கருத்தில் கொண்டு துவா செய்யுங்கள். உங்களை மட்டும் நீங்கள் கருத்தில் கொள்ளாதீர்கள், உங்களுடைய உலகியல் கஷ்டங்களை மாத்திரம் கருத்தில் கொண்டு செயல்படாதீர்கள், அதற்காக நீங்கள் வேதனை அடையாதீர்கள். மாறாக அநீதியனும் ஆட்டுரலில் சிக்கியுள்ள தமது சகோதர சகோதரிகள் மற்றும் பிள்ளைகளை கருத்தில் கொள்ளுங்கள். இந்த அனுதாப உணர்வுடன் செய்யப்பட்ட துவாக்கள் உங்களையும் அல்லாஹ்வின் ரஹ்மத்துகள் மற்றும் பரக்கத்துகளின் வாரிசாக்கிவிடும். எவர் உண்மையான நம்பிக்கையாளராக இருக்கின்றாரோ அவரே உண்மையான நேர்வழி பெற்றவராவார். மேலும் எவர் தமது நம்பிக்கை கொண்ட சகோதரனின் வேதனையை துன்பத்தை தமது வேதனையாக தனது துன்பமாக கருதுவாரோ அவரே உண்மையான நம்பிக்கையாளராவார். எவ்வாறு உடலின் ஒரு உறுப்பு வேதனைக்குள்ளாகும் போது முழு உடலும் வேதனைக்குள்ளாகி விடுகின்றதோ அதே போன்று ஒரு நம்பிக்கையாளர் மற்ற நம்பிக்கையாளரின் துன்பத்தை உணர வேண்டும். எனவே இந்நிலையில் உலகம் முழுவதும் உள்ள ஜமாத்தின் உறுப்பினர்கள் எல்லோருக்கும் அநீதிக்குள்ளாகியுள்ள துன்பம் மற்றும் கடினங்களுக்குள்ளாகியுள்ள நமது சகோதரர்களுக்காக குறிப்பாக துவா செய்வதன் பக்கம் நான் கவனமூட்ட விரும்புகின்றேன். எவர்கள் அஹ்மதியத்தின் காரணமாக ஏதாவது ஒரு வகையில் துன்பத்திற்குள்ளாகியுள்ளாரோ, மேலும் எவர் அநீதியான சட்டத்தின் மூலமாக நாட்டின் அடிப்படை குடியுரிமை மற்றும் மார்க்க சுதந்திரத்திலிருந்து இழப்பிற்குரியவர்களாக உள்ளார்களோ அவர்களுக்காக ஒவ்வொரு அகமதியும் தினமும் குறைந்தது 2 ரக்அத் நஃபில் தொழுங்கள். அதேபோன்று ஜமாத்தின் முன்னேற்றத்திற்காகவும் குறிப்பாக துவா செய்யுங்கள். எனவே ஒவ்வொரு அகமதியும் தமது உள்ளத்தின் வேதனையை முன்பை விட அதிகமாக அல்லாஹின் முன் எடுத்து வைத்தால் அல்லாஹுவின் கனிவான பார்வை அவர் மீது எவ்வாறு விழுகின்றது என்பதை அவரே கண்டுகொள்வார். முன்னரை விட அதிகமாக அல்லாஹ் அவர்களை தமது பாதுகாப்பில் எடுத்துக் கொள்வான். சில மாணவர்கள் என கடிதம் எழுதுகின்றார்கள், மாணவிகளும் கடிதம் எழுதுகின்றார்கள், எங்களுடைய பள்ளி கல்லூரி மற்றும் யூனிவர்சிட்டிகளில் எங்களுடன் படிக்கின்ற சக மாணவர்கள் மாணவிகள் எங்களுக்கு தொல்லை தருகின்றார்கள், பல வகையான ஜாடைகளை பேசுகின்றார்கள், எங்களுடைய படிப்பில் பாதிப்பு ஏற்படுத்துகின்றார்கள். எந்த அளவுக்கு என்றால் எங்களுடைய ஆசிரியர்கள் மற்றும் ப்ரொஃபசர்கள் கூட தமது பதவிக்குரிய கண்ணியத்தை மறந்துவிடும் அளவிற்கு கீழ்த்தரமான சிந்தனையுடையவர்களாக ஆகிவிட்டார்கள். ஒரு காலத்தில் ஆசிரியர் என்பவர் தனி கண்ணியத்திற்குரிய அந்தஸ்தை பெற்றிருந்தார், அவருக்கென தனி இடம் இருந்தது. மார்க்கத்திற்கு அப்பாற்பட்டு ஒவ்வொரு மாணவர் மீதும் அனுதாபம் கொண்டு அவருடைய கல்வியின் தாகத்தை தணிக்கக்கூடியவராக ஆசிரியர் இருந்தார். இது ஒரு ஆசிரியரின் கடமையாக இருந்து வந்தது. ஆனால் இன்று நல்லொழுக்கம் மிக்கவர்கள் என தங்களை வாதிடுபவர்கள், மேலும் தங்களை சிறந்த முஸ்லிம் என்றெல்லாம் கூறிக்கொள்பவர்கள் தமது கண்ணியமான தொழிலை நாசப்படுத்துகின்றனர், கலங்கப்படுத்துகின்றனர். மேலும் நாங்கள் செய்வது மார்க்கப்பற்றாகும் என்றும் கூறுகின்றனர். இது மார்க்கப்பற்று அல்ல, மாறாக நீங்கள் வெளிப்படுத்துவது அறிவினத்தின் உச்சமாகும். எவர் தமது தொழிலில் நீதியுடன் நடக்கவில்லையோ அவர் இஸ்லாத்தின் அடிப்படை போதனையை புரிந்து கொள்ளவில்லை. எவர் தமது பகைமை மற்றும் வெறுப்பின் காரணமாக நீதியினை நிலைநாட்டவில்லையோ அவர் இஸ்லாத்தின் அடிப்படை போதனையை நிராகரிக்கக்கூடியவராக இருக்கின்றார். அல்லாஹ் கூறுகின்றான், வலா எஜ்ரிமன்னக்கும் ஷனானு கௌமின் அலா அல்லா தாதிலு. ஒரு சமுதாயத்தின் மீதான பகைமை உங்களை நீதியுடன் நடக்காதிருக்க தூண்ட வேண்டாம். ஆக இவர்கள் படித்த முட்டாள்கள் ஆவர். அறிவினமான முல்லாக்களுக்கு பின்னால் சென்று தமது தொழிலில் அநீதி செய்வது மட்டுமல்லாமல் அல்லாஹ்வின் கட்டளைகளையும் நிராகரிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் நாங்கள் நேர்வழி பெற்றவர்களாகும் என்பது இவர்களின் வாதமாக இருக்கின்றது. எனவே ஒரு நம்பிக்கையாளருக்கு இந்த எல்லா அநீதிகள் மற்றும் வரம்பு மீறுதல்களுக்கு ஒரே ஒரு தீர்வுதான் உள்ளது, அது அல்லாஹ்வின் முன் குனிவதே ஆகும். ஏக இறைவனுக்குள் அடைக்கலம் தேட முயல்வோருக்குரிய கடமையை நிறைவேற்ற நீங்கள் முயற்சி செய்யுங்கள், அதில் மூழ்கிவிடுங்கள். இந்த அநீதிகள் மற்றும் வறுமை மீறுதல்கள் இப்போது பாகிஸ்தானில் மாத்திரமல்ல, மாறாக சில பணக்கார முஸ்லிம் நாடுகளும் தமது எண்ணெய் வளத்தின் செல்வத்தின் அடிப்படையில் ஏழை நாடுகளிலும் வெறுப்பின் சுவர்களை எழுப்பி வருகின்றன. ஆதாரங்களால் இவர்கள் நம்மை எதிர்கொள்வது அவர்களால் இயலாத காரியமாகும். அவ்வாறு செய்தால் அது அவர்களின் உரிமையும் ஆகும். ஆனால் அவர்களிடத்தில் ஆதாரம் ஒன்றும் இல்லை. எனவே பகைமை மற்றும் வெறுப்பின் சுவர்களை எழுப்பதை தவிர அவர்களுக்கு வேறு வெளியே இல்லை, வேறு பணியே இல்லை அவர்களுக்கு. தங்களது செல்வத்தின் மூலமாக எந்த ஏழை நாடுகளுக்கு இவர்கள் உதவி செய்கின்றார்களோ, குறிப்பாக ஆப்பிரிக்க நாடுகளில் அங்கு சில இடங்களில் தங்களது செல்வத்தின் மூலமாக அகமதிகள் மீது சில தடைகளை ஏற்படுத்த முயற்சி செய்கின்றார்கள். ஆனால் அகமதிகள் அல்லாஹ்வினால் ஈமானில் மிகவும் உறுதிமிக்கவர்களாக இருக்கின்றார்கள். இதனால் அவர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. நாங்கள் அரபு நாட்டை சார்ந்தவர்கள், எங்களை விட திருக்குரான் யாருக்கு அதிகம் தெரியும் என்றும் இவர்கள் வாதம் செய்கின்றார்கள். ஆனால் எந்த ஒரு சமுதாயத்தின் பகைமையும் உங்களை அநீதி இழைக்க தூண்ட வேண்டாம் என்று நான் எடுத்து வைத்த இந்த திருக்குரான் ஒரு கட்டளையை இவர்கள் புரிய விரும்பவில்லை, புரியவும் இல்லை, அதன்படி அமல் செய்வதும் இல்லை. திருக்குரான் தெரிந்திருப்பது வேறு விஷயமாகும். திருக்குரான் தெரிந்திருக்கலாம், ஆனால் திருக்குரானின் கட்டளைகளை மறந்துவிட்டார்கள். எனவேதான் இக்காலத்தில் இவர்களை நேர்வழிப்படுத்த வாக்களிக்கப்பட்ட மசீஹின் அவசியம் ஏற்பட்டது. ஆனால் அவரை ஏற்றுக்கொள்ள இவர்கள் தயாரில்லை. இவர்கள்தான் இஸ்லாத்திற்கு தொண்டாற்றுவதற்கு பகரமாக இஸ்லாத்திற்கு களங்கத்தை ஏற்படுத்தி வருகின்றனர். இன்று இஸ்லாத்திற்கு எதிராக உலகில் எழுந்துள்ள பல வகையான பிரச்சனைகளுக்கு தத்தமது மட்டத்தில் இஸ்லாத்தின் தலைவர்களாக திகழும் இவர்களே பொறுப்பாவார்கள். மாறாக இவர்கள் இஸ்லாத்தின் எதிரிகளுக்கு இவ்வாறு இவர்கள் உதவியாளர்களாகவும் இருக்கின்றார்கள். இஸ்லாத்தின் எதிரிகளின் சைகளுக்கு ஏற்பவே இவர்கள் இவ்வாறு திட்டம் தீட்டுகின்றார்கள் என்பது ஒன்றும் கற்பனையான விஷயம் அல்ல. தங்களுக்கு தாங்களே அவர்கள் நஷ்டம் விளைவிக்கும் அளவிற்கு இவர்களின் கண்களில் திரை விழுந்துவிட்டது. இஸ்லாத்தை களங்கப்படுத்த முயற்சி செய்கின்றனர். இவர்களால் இஸ்லாத்தை அழிக்க முடியாது. இஸ்லாம் என்பது உலகில் பரவுவதற்காக வந்தது. இன்ஷால்லா இது பரவும், மலரும். இக்காலத்தில் அல்லாஹ்வின் பயில்வானாகிய தோன்றியுள்ள ஹஜ்ரத் மசீஹ் இஸ்லாம் அவர்களை அல்லாஹ் இதற்காகவே அனுப்பியிருக்கின்றான். இப்போது இந்த மார்க்கத்தை மற்றும் ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தூது செய்தியை உலகின் மூளை முடுக்குகளில் எல்லாம் பரவ செய்வது அன்னாரின் ஜமாத்தின் பணியாகும். இன்ஷால்லா நாம் அந்த பணியை செய்து வருவோம். நான் மீண்டும் எனது முதல் விஷயத்தின் பக்கம் வருகின்றேன். எதிரிகள் ஜமாத்திற்கு எதிராக பாகிஸ்தானில் முயற்சி செய்கின்றார்கள், இந்தியாவின் சில பகுதிகளில் முயற்சி செய்கின்றார்கள், நான் கூறியது போன்று சில ஆப்பிரிக்க நாடுகளிலும் இந்த முயற்சி நடைபெறுகின்றது. கடந்த நாட்களில் இந்தோனேஷியாவில் அகமதிகளுக்கு எதிராக ஒரு தீவில் ஒரு குழப்பம் செய்யப்பட்டது. எந்த அகமதியின் மீது சில ஆண்டுகளுக்கு முன் அநீதி இழைக்கப்பட்டு அவருடைய வீட்டை அடித்து நொறுக்கி எரித்து ஊரை விட்டு வெளியேற்றப்பட்டாரோ, அவர் அரசாங்கம் கூறியதற்கிணங்க மீண்டும் சில காலம் கழித்து தமது வீட்டில் குடியேற வந்தார். எந்த தீவிரவாத முல்லாக்களுக்கு சில அரசாங்கங்கள் பணம் வழங்குகின்றனவோ அவர்கள் அந்த அகமதியின் வீட்டை மீண்டும் எரித்தார்கள், அவரை அடித்து உதைத்தார்கள். நீங்கள் எங்கிருந்தீர்களோ அங்கேயே மீண்டும் சென்று விடுங்கள் என்று இறுதியில் அரசாங்கம் கூறிவிட்டது. அவருக்கு தனது ஊரையும் செல்வத்தையும் இழக்க நேரிட்டது. ஆக இவர்கள் செய்கின்ற அநீதிகளின் காரணமாக நம்பிக்கையாளர்கள் அல்லாஹின் முன் குனிகின்றார்கள், மேலும் அவரிடமே குனிந்து கொண்டே செல்வார்கள். நம்முடைய வெற்றியின் ஆயுதமும் இதுதான். இன்று இந்த அநீதியாளர்கள் தங்களை எல்லா ஆற்றல்களுக்கும் அதிபதியாக கருதுகின்றார்கள். ஆனால் இதே மக்கள் இந்த நம்பிக்கையாளர்கள் மற்றும் அணிதிரைக்கப்பட்டவர்களின் கீழ் கொண்டு வரப்படுவார்கள். அந்த நேரம் வர இருக்கின்றது இன்ஷா அல்லாஹ். துவாதான் நமது வெற்றியின் ஆயுதமாகும். மேலும் இந்த ஆயுதம்தான் எதிரியின் தீங்கை அவர்கள் பக்கமே திரும்ப செய்கின்றது. இதை தவிர்த்து நம்மிடத்தில் வேறு எதுவுமே இல்லை. எந்த அளவுக்கு தீவிரமாக துடிப்புடன் இந்த ஆயுதத்தை பயன்படுத்துவோமோ அந்த அளவுக்கு விரைவாக நாம் அஹ்மதியத்தின் வெற்றியை காட்சியை நாம் இன்ஷா அல்லாஹ் நாம் காண்போம். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இது தொடர்பாக கூறுகிறார்கள், நாம் பெற விரும்புகின்ற எல்லா நோக்கங்களையும் துவாவின் மூலமாக மட்டுமே பெற முடியும். துவாவில் மிக அதிக வலிமை உள்ளது. கூறினார்கள், துவாவின் மூலமாகவே அனைத்தும் நடக்கும் என அல்லாஹ் இல்ஹா மூலமாக மீண்டும் மீண்டும் எனக்கு கூறியுள்ளான். நம்முடைய ஆயுதம் துவாவே ஆகும். இதை தவிர்த்து வேற எந்த ஆயுதமும் நம்மிடத்தில் இல்லை. நாம் மறைவாக வேண்டுகின்ற அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி தந்து விடுகின்றான். இந்த ஒரே வழிதான் இப்போது இஸ்லாத்திற்கு உள்ளது. இதனை மூட முல்லாக்கள் மற்றும் மூட தத்துவ ஞானிகளால் புரிந்து கொள்ள முடியாது. நமக்கு சண்டையிடுவதற்குரிய வழி திறந்திருந்தால் அதற்கான எல்லா ஏற்பாடுகளும் நடந்திருக்கும். நமது துவாக்கள் அதற்குரிய நிலையை அடைந்து விடும்போது பொய்யர்கள் தானாகவே அழிந்து விடுவார்கள் இன்ஷா அல்லாஹ். நம்மை பொறுத்தவரை துவாவை விட சிறந்த ஆயுதம் வேறு எதுவும் இல்லை. இப்போது எந்த வழிமுறையின் மூலமாக மார்க்கத்திற்கு இறைவன் முன்னேற்றம் வழங்க உள்ளான் என்பதனை எவர் புரிந்து கொள்கின்றாரோ அவன் அர்பாக்கியம் பெற்றவர் ஆவார். ஆக நாம் பயன்படுத்த வேண்டிய ஆயுதம் இதுதான். இந்த ஆயுதத்தை முழுமையாக பயன்படுத்துவதற்கு நாம் முயல வேண்டும். நான் கூறியது போன்று நமது கடமைகளுடன் நஃபில்களை நிறைவேற்றி துவாக்களை செய்வதில் அதன் உயர்தரத்தை அடையும் போதுதான் நாம் ஏக இறைவனிடம் அடைக்கலம் தேடுதலின் கடமைகளை நிறைவேற்றுபவர்களாக இருக்க முடியும். அல்லா தாலா நமக்கு அதற்குரிய தௌஃபீக்கை தந்தருள்வானாக. துவாக்களின் முக்கியத்துவம் தொடர்பாக ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் இஸ்லாம் அவர்களின் சில வழிகாட்டுதல்களை நான் எடுத்து வைக்கின்றேன். அன்னார் கூறுகின்றார்கள், பாவங்களிலிருந்து ரட்சிப்பு மற்றும் இறை திருப்திக்கான துவாதான் மிக சிறந்த துவாவாகும். அல்லாஹ் திருப்தி கொண்டு விட்டால், பாவங்களிலிருந்து ரட்சிப்பு கிடைத்துவிட்டால், நம்பிக்கையாளர்களின் மற்ற துவாக்கள் தானாகவே ஒப்புக்கொள்ளப்பட்டுவிடும். அன்னார் கூறினார்கள், நம்முடைய எல்லாவற்றின் அடிப்படையும் துவாவில் தான் உள்ளது. அல்லாஹ் துவா செய்யும்படி நம்பிக்கையாளர்களை வலியுறுத்தியுள்ளான். துவாவின் மூலமாகவே வெற்றி கிடைக்கும். நம்பிக்கையாளர் எப்போது என்னிடத்தில் துவா செய்வார், நான் அவருக்கு வழங்குவேன் என்ற எதிர்பார்ப்பில் அல்லாஹ் இருக்கின்றான். ஆனால் நிபந்தனை என்னவென்றால், துவாவிற்குரிய உரிமையை வழங்கியவாறு துவா செய்தல் வேண்டும். அடுத்த அன்னார் ஒரு இடத்தில் கூறுகின்றார்கள், துவாவின் உதாரணம் ஒரு சுவையான நீரூற்றினை போன்றதாகும். அதன் அருகில் நம்பிக்கையாளர் அமர்ந்திருக்கின்றார். அவர் எப்போது விரும்பினாலும் அதிலிருந்து அவரால் தாகத்தை தணித்துக் கொள்ள இயலும். எவ்வாறு ஒரு மீன் தண்ணீரின்றி உயிர் வாழ இயலாதோ அதுபோன்று ஒரு நம்பிக்கையாளரின் உயிர் துடிப்பு துவாவாகும். அதுவின்றி அவரால் உயிர் வாழ முடியாது. நம்பிக்கையாளருக்கு ஆனந்தமும் மகிழ்ச்சியும் கிடைக்கின்ற இடம் தொழுகைதான். நம்பிக்கையாளர்களுக்கு ஆனந்தமும் மகிழ்ச்சியும் கிடைக்கின்ற தொழுகைதான் துவாவிற்கு உகந்த இடமாகும். இதற்கெதிரில் உலக சுகபோகங்களில் மூழ்கி கிடப்பதனால் ஒரு தீயவனுக்கு கிடைக்கின்ற முழுமையான இன்பம் என்பது ஒன்றுமற்றதாகும். துவாவின் மூலமாக கிடைக்கின்ற மிகப்பெரிய விஷயம் இறை நெருக்கமாகும். துவாவின் மூலமாகவே மனிதன் இறைவனை நெருங்குகின்றான், மேலும் அவனை தன் பக்கம் ஈர்க்கின்றான். நம்பிக்கையாளரின் துவாவின் முழுமையான தூய்மையும் எல்லையும் அடைந்து விடும்போது இறைவனுக்கும் அவர் மீது கருணை ஏற்பட்டு விடுகின்றது. மேலும் இறைவன் அவருக்கு உதவியாளனாக ஆகிவிடுகின்றான். பின்னர் அன்னார் கூறுகின்றார்கள், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், துவா மிகப்பெரிய செல்வமாகும். எவர் துவா செய்வதை விட்டு விடுவதில்லையோ அவருடைய மறுமை மற்றும் இம்மையில் ஆபத்துகள் வருவதில்லை. என் நேரமும் ஆயுதமேந்தி சிப்பாய்கள் சுற்றி வந்து பாதுகாப்பு தரும் கோட்டையினுள் அவர் பாதுகாப்பாக இருக்கின்றார். ஆகை காலத்தில் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள துஆ எனும் ஆயுதம் மிக முக்கியமான ஆயுதமாகும். இந்த துஆ எனும் ஆயுதத்தால் தான் லேக்ராம் தனது தீய முடிவை அடைந்தான். அதன் மூலமாகவே டூயினுடைய தீய முடிவையும் உலகம் கண்டது. அன்னாரின் எதிர்ப்பில் உச்சத்தை அடைந்த ஒவ்வொரு எதிரியும் இதன் மூலமாகவே இழிவின் அடையாளமானான். காதியானை அழித்து விடுவோம் என்று வாதம் செய்தவர்களை கூட இந்த துவாவின் மூலமாகவே எதிர்கொள்ளப்பட்டது. அதன் விளைவாக அவர்களின் வாதம் வெறும் வீண் வாதமாக திகழ்ந்தது. அகமதியத்தின் கைகளில் திருவோட்டை எந்த செய்வோம் என்றும் அகமதியத்தை கேன்சர் என்று அழைத்து அதனை அழித்து விடுவோம் என்றும் வாதிட்டவர்களையும் இந்த துவாவின் மூலமே எதிர்கொள்ளப்பட்டது. அதனால் அவர்கள் அடையாளம் தெரியாமல் போய்விட்டார்கள். இன்றும் இன்ஷா அல்லாஹ் எதிர்ப்பின் புயல்கள் இந்த துவாவின் மூலமாகவே அவர்களின் பக்கம் திருப்பப்படும் இன்ஷா அல்லாஹ். அஹ்மதியத் எவ்வாறு வெற்றியின் புது புது பாதைகளை கடந்து செல்கின்றது என்பதை உலகம் கண்டுகொள்ளும். எனவே ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹி ஸலாம் அவர்கள் துவாவிற்கு உகந்த இடம் தொழுகையாகும் என்று கூறியது போன்று துவாவின் பக்கம் ஒரு சிறப்பான கவனம் ஆர்வமும் கொள்வது நமது பணியாகும். நாம் நமது தொழுகைகளை அழகுபடுத்த வேண்டும். நான் கூறியது போன்று குறைந்தபட்சம் குறிப்பாக இரண்டு ரக்அத்துகள் நஃபில் தொழுகையை ஜமாத் முன்னேற்றத்திற்காகவும் அநீதி இழைக்கப்பட்ட அகமதிகளுக்காகவும் தொழுது வர வேண்டும். ஒவ்வொரு அகமதியும் இதனை தனது கடமையாக்கிக் கொள்ள வேண்டும். குறைந்தபட்சம் இரண்டு ரக்அத் நஃபில் தொழுகையை உங்கள் மீது கடமையாக்கிக் கொள்ளுங்கள் என ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அவர்களும் கூறியுள்ளார்கள். நம்பிக்கையாளர்களின் துவாவில் முழுமையான தூய்மையும் கவனமும் ஏற்படும் போது அல்லாஹுவின் பக்கமே எல்லா சிந்தனையும் செல்லும் போது அவனிடத்தில் மூழ்கிவிடும் போது இறைவனுக்கும் அவர் மீது கருணை ஏற்படுகின்றது. என்று ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அவர்களின் இந்த மேற்கோளை கருத்தில் கொள்ளுங்கள். எப்போதும் ஆக இந்த தூய்மையும் மற்றும் கவனத்தையும் ஏற்படுத்த ஒவ்வொரு அகமதியும் முயற்சி செய்ய வேண்டும். அவ்வாறு செய்தால் அல்லாஹனுடைய கருணையும் அருளையும் அவர் முன்பை விட அதிகமாக கண்டுகொள்வார். இந்த கவனத்தை ஏற்படுத்த ஏக இறைவனத்தில் ஒன்றிவிடுவது மிக அவசியமாகும். நம்முடைய நிலை இவ்வாறு இருக்கும்போது உலக மக்களின் எல்லா தீங்கிலிருந்தும் நாம் பாதுகாப்பு பெற்றவர்களாகி விடுவோம் இன்ஷா அல்லாஹ். ஹஜ்ரத் மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் கூறியது போன்று ஆயுதம் ஏந்திய சிப்பாய்கள் எப்பொழுதும் பாதுகாத்து வரும் கோட்டைக்குள் நாம் பாதுகாப்பு பெற்றவர்களாக ஆகிவிடுவோம். அல்லாஹ் இந்த முக்கியத்துவத்தை புரிந்து அதன்படி செயல்படும் பாக்கியத்தை நமக்கு வழங்குவானாக. ஆமீன். இறுதியில் நான் மீண்டும் ஹஜ்ரத் மஸீஹ் இஸ்லாம் அவர்களின் ஒரு வழிகாட்டுதலை முன்வைக்கின்றேன். அன்னார் கூறுகின்றார்கள், நினைவில் கொள்ளுங்கள், எதுவரை ஒருவர் பொறுமை செய்வதில் உச்சத்தை அடைந்து விடுவதில்லையோ மேலும் உறுதிப்பாட்டுடன் துவாவில் மூழ்கியிருப்பதில்லையோ அதுவரை துவாவிலிருந்து அவரால் பயன்பெற முடியாது. மேலும் அல்லாஹின் மீது தப்பெண்ணம் கொள்ளாமல் எல்லா ஆற்றல்களின் அதிபதியாக அல்லாஹை கருதி அதில் நம்பிக்கை கொண்டு பொறுமையுடன் துவாவில் ஈடுபட்டுக் கொண்டிருக்க வேண்டும். அவருடைய துவாவை அல்லாஹ் கேட்கும் அந்த நேரம் வந்துவிடும். மேலும் அல்லாஹ் அவருக்கு பதிலும் அளிப்பான். எந்த மக்கள் இந்த வழிமுறையை பரிசோதித்து பார்ப்பார்களோ அவர்கள் ஒருபோதும் துர்பாகியசாலியாகவும் இழப்பிற்குரியவராகவும் இருக்க மாட்டார்கள். மாறாக நிச்சயமாக அவர்கள் தமது நோக்கத்தில் வெற்றி பெறுவார்கள். இறைவனின் ஆற்றல்களும் சக்திகளும் எண்ணற்றவையாகும். அவன் மனிதனை முழுமைப்படுத்துவதற்கு பொறுமை என்ற சட்டத்தை விதித்துள்ளான். அவன் அதனை மாற்றிக்கொள்வதில்லை. அவன் இந்த சட்டத்தை தனக்காக மாற்ற வேண்டும் என விரும்புகின்றவர் அல்லாஹ்வின் சன்னிதானத்தில் கண்ணிய குறைவையும் அவமரியாதையும் வெளிப்படுத்துகின்றார். மேலும் இதனையும் நினைவில் கொள்ளுங்கள், சிலர் பொறுமையின்மையை வெளிப்படுத்துகின்றனர், அவர்கள் பொறுமையின்மையை வெளிப்படுத்துகின்றனர். நான் கூறுகின்றேன், எவர் பொறுமை செய்வதில்லையோ அதனால் அவர் இறைவனுக்கு என்ன நஷ்டத்தை ஏற்படுத்தி விடுவார், அவர் தனக்குத்தானே தான் தீங்கு இழைத்துக் கொள்வார். பொறுமையின்மையை வெளிப்படுத்தி பாருங்கள், அவர் எங்கு செல்கின்றார் என்பதை அவரே கண்டுகொள்வார். அல்லாஹ் பொறுமை மற்றும் உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தக்கூடிய மக்களாக நம்மை ஆக்குவானாக.
அவன் முன் குனியக்கூடிய மக்களாக நம்மை ஆக்குவானாக. ஆமீன். மேலும் துவா செய்வதெல்லாம் ஒருபோதும் சோர்வடையக்கூடாது, ஒருபோதும் பொறுமையை நாம் கைவிட்டு விடக்கூடாது. உறுதிப்பாட்டுடன் துவா செய்து வருதல் மற்றும் நம்முடைய கடமைகளிலிருந்து விலகாமல் நிலைநிற்பதுதான் பொறுமை என்பதன் பொருளாகும். அல்லாஹ்விடத்தில் நம்முடைய துவாக்களில் இறைவணக்கத்தில் முன்னேற்றத்தை வழங்குவதற்காகவும் துவா செய்யுங்கள். நம்முடைய இறைவணக்கத்தில் தனது அன்பை ஏற்படுத்த வேண்டும். நாம் இந்த தரத்தை அடைந்து விடும்போது எதிரிகளின் தற்காலிகமான மகிழ்ச்சி விரைவில் துக்கத்தில் மாறிவிடுவதை நாம் கண்டுகொள்வோம் இன்ஷா அல்லாஹ். இது அல்லாஹின் வாக்குறுதியாகும், நிச்சயமாக அது முழுமை பெற்றே தீரும். இறுதியில் திருக்குறானின் துவாவை நான் படிக்கின்றேன். ரபனா அஃப்ரீக அலைனா சபரம் சபித் அக்தாமனா மன்சூரனா அலல் கோமில் காஃபிரீன். எங்கள் இறைவா, எங்களுக்கு பொறுமையை வழங்குவாயாக, எங்கள் பாதங்களை உறுதிப்படுத்துவாயாக, நிராகரிக்கும் சமுதாயத்திற்கு எதிராக எங்களுக்கு உதவி செய்வாயாக.